உதய சார்ந்த குணசேகர மந்திரத்துமா உமத்துமாட்ட வினாடி தாய
உலாசனா ரூட கரு மந்திரித்துமணி சபாவ கல்தபட அவஸ்தாவே ஈயே தவசித் அது தவசித் மே விவாதிட்ட கெனுள்ளபின சம்பந்தன் தமிழ் அரசு அரசு பக்ஷே நாயக சம்பந்தன் மந்துமாக எல்லாத்தின மே யோஜனாவ அப்படி தானோ மே முகூர்த்த வேணுகொட்ட சம்பந்தன் மந்திரித்துமாலாகே எல்டிடி சங்விதானே காலிந்தம் மேரட் இலாம் ராஜ்யாக் வினுவேன் கட்டுகுத்து கருப்பு எல்டிடி சங்விதானியாத் இப் பார்லிமேன்து முகுனுவர பவட்ட பத்துனு தமுன்னாசே மே சம்பந்தன் மகத்தெலாத் மந்திரித்துமாலா இவிதரக்னவே அது விக்னேஸ்வரன்ல அது கிரான்னே உத்துரே ஆண்டு உத்துரே மகாமதி ஏ கருண் லபான்னே எதா யுத்தம் கரகான பெருவெச்சதே மேரட்ட பெதும்வாதே ஒஸ்ஸே மேரட்ட ஏக்கிய ராஜ்ய விவஸ்தாவ ஏக்கிய விவஸ்தாவ வெனுவட்ட பெதும்வாதி பெடரல் விவஸ்தாவ மேரட்ட துல பலபதியம் கரலா அவசான வஷினி சிங்கள தெமல முஸ்லிம் ஜனதாவ அத்தரே திபென செபே ஜாதிக சமகிய செபே ஜாதிக்கிய ஏக்கிய ராஜ்ய வெனுவட்ட பெதுனு பெடரல் வெங்வி யன ராஜ்யக அவசான அனே கஹாண்ட தமாய் மே யோஜனாவகின் லதிபே மட்ட திபென்னே மே வினாடி 10 அதுலி அஹாண்ட தின பிரஸ்ன கீபயா மெதுமல்ல தெமலஸ் ஜனதா வெனுவெங் கதா கர்னவை கியன தெமல ஜனதாவகே பிரஸ்ன கதா கர்னவை கியன மே மஹத்துரு அத உதுரு நெகனேர எதா 2009 மே 18 வின்ன பஸ்ஸே யுத்த நிமா கரலா ஏ பிரதேசவலட தெமல ஜனதாட அவுருது 30 கட பஸ்ஸே யுத்த நதி ரட்டக் நிர்மாணே வரலா செபே ஜாதிக சமகிய பாலம ஏ உத்துரு நெகனேரட எனகொட்ட உத்துரு நெகனேர் பிரதேசவல மார்க அதிவேலா பிரதேச சம்வர்தனே வேலா வாரி கர்மாந்தே கிருஷி கர்மாந்தே ஏ கிராமி அடிதல பஹசுகம் பல ஜீவனுவக் அதிவேலா சிங்கள தெமல முஸ்லிம் ஜனதாவகே ஏக்கிய ராஜ்ய நவத ஸ்தாபித வேலா ஏக ரட்டக் அதுல ஜீவத் வென தின அவஸ்தாவ அவஸ்தாவட்டத் மேகொள்ள கட்டிது கரன்னே மேகொள்ள கட்டிது கரன்னே ஏகட நெவை நவத தெமல ஜனதாவ துல நிர்மாணே கர்ணவா தெமல சமாஜயட ஓனி மே ரட்ட துல ஜீவத் வென அத தெமல சமாஜயட ஓனி உத்துரே குஷி கர்மாந்தே துல சபஹலஸ் ஜீவத் வென யாப்பனே டிக வேவென பீலூனு டிக யாப்பனே டிர ரதுலூனு டிக யாப்பனே வேவென அமுவிரிஸ் கர்லட தனக் ஹதன்ன மேதுமல கட்டிது கர்ணவத நே ஏ தெமல சமாஜயே துக் விந்தினே அந்த துக் பீடா வெனுவட நாயகத்வ தெனு ஐனுவட முன்னஹேல கடையுது கரன்னே ஏ பலாத் அதுலே ஆகமிகாந்தவாதே பிஹி கரன்னே உதுரே சிங்களும் பண்ணன அனிகு ஜனவர்க பண்ணன வடே தா எல்டிடி சங்விதானே கலா அதத் மேகொல்ல கரன்னே ஏக முலாசன அருடு மந்ததுமணி மே மேதகதி குருகந்த விஹாரே பிரஸ்னே கன கியன்னா குருகந்த கியன்னே முலாசன அருடு மந்ததும அப்பே ஐதிஹாசிக சங்காராமய அனுராதபுர யுகே அவசன் காலே கிறிஸ்து பூர்வ 6 சியவஸ்வல தக்வா திபுனு அதி விசேஷ நஷ்டாவ சேஷ சைத சங்காராமய ஹேமமாலா தந்த குமரு பலமுவ தந்த தாதுன் வஹன்சே மெரட்டட வெடம கரன வேளாவே கிமன் ஹரின லத பிரதானம தன தமாய் குரு கந்த விஹாரய மேக ஓன தரங் 1994 புரா வித்யா கெசட் எகெங் கெசட் கரப்பு ஸ்தானயக் மேக தென் முகத்த வென்னே மே ரட்டே மே ஆண்டுவட ஆண்டுவ தமங்கே ஆண்டுவே போலீஸ்கே மதியாத் வெலா குரு கந்த விஹாரே இத்திஹாசே பலேனி வதாவட வஸ்பிங்கம நெவத்துவா வஸ்பிங்கம நெவத்துவா ஓன் யஹபால் நாண்டுவ கினாவ மே ரட்டட கினாப்பு மே ரட்டட கினாப்பு செபஹ யஹபால்னி தரம ஏ ஐதிஹாசிக பூமி ஆத அபிட நெதி வெனவா ஏக தெமல சமாஜயட உருமயக் நம் தெமல சமாஜயட ஐதிஹாசிக உருமயக் திபென ஏகக் நம் மம் மேக கதா கரன்னே நே ஹபை மேரட்ட சூல ஜீவத்தன தெமல மனுஷ்யத் சிங்கள மினியட முஸ்லிம் மினியட தமங்க சாஸ்கிருதிக உருமய உருமய ரகீம அனிவார்ய காரணயக் முகத ஏ ஜனகொட்டஸ்வல உருமயன் சுரக்ஷித கிரீம ராஜ்ய வககீம் அத வென்னே முகக்த ஏ ஐதிஹாசிக உருமய அத நெதி வெனோ இக்னேஸ்வரன் லைவில்லா பலஹத்காரேன் குருகந்த விஹாரே புரா வித்யாஜ்ஞாபனத் அஹோசி கரலா ஏ மூலதர்ம நெதி கரலா நீத்தியட பிட்டிங் கிஹிலா ஏ ஐசியாசிக உருமே ஆக்கிரமணி கரணோ அப்பிட ஆரஞ்சி மே 31 விந்தத் எதன மஹா தஹஸ்கனன் ஜனதாவக் கெனல்லா தெமல சமாஜயே துல வப்ருனோ மேகொல்லோ அந்தவாதே ஆகமிக அந்தவாதே ஆகமிக அந்தவாதே கேட்ட கியனவா உம்பல்லட ரட்டக் ஓ நங் උතුරු නැගෙනහිර ඒ බෞද්ධ සංස්කෘතික මූලධර්ම මූල පුරාවිද්‍යා භූමි තිබෙන්න බෑ. ඒ පුරාවිද්‍යා ස්ථාන වලට එකින් එක ප්‍රශ්න එනවා. අරිසි මලයට එනවා. ඒ වෙලාවට කුච්චිවේරි වලට වෙනවා. ඒ විතරක් නෙවෙයි අද ගුරුකන්ද විහාරයට ඇතිවෙච්ච දේ විග්නේශ්වරන් මහත්තයලා ගිහිල්ලා කින්නියා බොදු රූපේ උරුමයත් ආක්‍රමණය කළා. පුරාවිද්‍යා ස්මාරකයක් ලෙස ප්‍රකාශනපත් කර ඇති ත්‍රිකුණාවලේ කන්නියා උණු වතුර වලින් පරිශ්‍රයේ තියෙන ඉපරිණි බෞද්ධ දාගැබ සංරක්ෂණය සඳහා ගිය පුරාවිද්‍යා නිලධාරීන් දෙමළ ජාතික සංවිධානයේ මන්ත්‍රීවරු හා ද ආධාරකරුවන් එයට බාධා කර තිබුණා. ඒක හින්දු කෝවිලක් හදන්න මැදිහත් වෙනවා. මුලස්සනරු රුමන්තුමනි, මගේ පළාතේ මුන්රාගල් දිස්ත්‍රික්කේ හින්දු කෝවිල් තිබෙනවා. මා ජීවත් වන සාමමලේ වත්තේ තියෙන හින්දු කෝවිලක්. එතන හින්දු පෝජකතුමාගෙන් අහන්න, ඒ කෝවිල් වලට උදව් කරන සිංහල මිනිස්සු දෙමළ මිනිස්සු එකට ජීවත් වෙන ඒ සමගි සම්පන්න භාවය ඒ දෙමළ ජනතාව අදත් දකින මොනරාගල් ප්‍රදේශ ඈත ප්‍රදේශවල මේ සෑම රටේ සෑම තැනකම දෙමළ සිංහල මිනිහාට ඒව ප්‍රශ්නයක් නැහැ. පන්සල්ට එනවා, කෝවිල්ට එනවා, පල්ලියට එනවා, මුස්ලිම් පල්ලි ඒ අපේ හැම ගමකම තියෙනවා. ඒව අතර ભેදයක් තිබුණේ නැහැ. ඒ ભેදය හදන්න කටයුතු කරන මේ නායකයන්ට කියන්න ඕනි, ඒ ભેදය අපේ ගම්වලත් හදන්න එපා. මේ ભેදයෙන් වෙන්නේ සිංහල දෙමළ බෞද්ධ හින්දු කතෝලික මුස්ලිම් ජනයාතරේ අනවර්ථ ගැටුමක් නිර්මාණය වෙන එක. ඒ නිසා ආගමික මුහුණුවරේ මේ ආරම්භ කරලා තියෙන මේ ව්‍යාපෘති වහම නවත්තන්න කියලා පිළිනවා. ක්‍රිස්තු වර්ෂ 143 167 කාලේ බාතික තිස්ස රජු කරවන ලද ඉපැරණි චෛත්‍ය තමයි මේ කන්නියා බොදු උරුමයත් එක තියෙන බෞද්ධ විහාරස්ථානය. 2011 11 9 වෙනිදා 1723 දර ගැසපත්ේ පුරාවිද්‍යා ස්මාරකයට
තව විනාඩි 3ක්
තියෙනවා. මුලාසන රොන්තුමනි, ඒ නිසා අපි ඒක අනිවාර්යෙන් කියනවා. මේ සංස්කෘතිය රකින්න ඇවිල්ලා ඉන්න සජිත් ප්‍රේමදාස මහත්තයලා බුදි බුද්ධ ශාසන අමාත්‍යාංශය භාරව ඉන්න ආණ්ඩුවේ ගාමිණී ජයවික්‍රම ඇමතිතුමා, රටේ ජනාධිපති ඉන්න විධායක ජනාධිපති හැටියට පාර්ලිමේන්තුවේ අග්‍රාමාත්‍ය වූ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා මේ රටේ බුද්ධ ශාසනය ආරක්ෂා කරන්න රාජ්‍යයේ වගකීම ඉටු කරන හැටි බලා ගන්න පුළුවන්. මේ රටේ අන්නේ උරුමයන් අපිට නැති වෙමින් ඉන්නේ. ඒ නිසා ඉතාව වගකීමෙන් කියන විතරක් නෙවෙයි, ඒ විතරක් නෙමෙයි, අනුරාධපුර ඇතුළු නුවරත් දැන් අහිමි වෙමින් තියෙනවා. අනුරාධපුර ඇතුළු නුවර රුවන්වැලි මහා සෑයේ උතුරු වහල් කඩින් එහා පැත්තේ තියෙන බුදුන් වහන්සේ ලංකාවට වැඩම කරන්න කලින් අවුරුදු 3000 6000 ඉපරණි ඒ ඉතිහාස උරුමයත් වහන්න, පස් වලින් වහන්න මේ සංස්කෘතික ඇමතිවරු කටයුතු කරන වෙලාවකයි මම මේ කතා කරන්නේ. ඒ නිසා අවසන් වශයෙන් කියන්න ඕනි, මේ කතානායකතුමා මෙතන හිටියා නම් වැදගත්, බුද්ධ ශාසන ඇමතිතුමා මෙතන හිටියා නම් වැදගත්, සජිත් ප්‍රේමදාස මහත්තයා හිටියා නම් වැදගත්, අග්‍රාමාත්‍යවරයා හිටියා නම් වැදගත්, ජනාධිපතිතුමත් අහගෙන ඉන්නවනේ වැදගත්. අර බුදුන් වහන්සේ කියලා තියෙනවා, ධර්මිතියට නයා බඳිනකම් බලාගෙන ඉඳපා, නයාට පෙනේ පුප්පන්න පුළුවන් කියන එකත් පෙන්නන්නේ කියලා. ඒ නිසා අධර්මයේ රජකරවන මුන්නැහෙලට අපි කියන්න ඕනි. බුදුන් වහන්සේගේ එක සූත්‍ර දේශනාවක් තියෙන අධම්මික සූත්‍රය. මොකක්ද ඒකෙන් කියන්නේ? ඒකෙන් කියනවා, මහණෙනි යම් කාලෙහි රජදරුවෝ අධාර්මික වෙද්ද එකල රාජපුරුෂෝ අධාර්මික වෙත්, රජපුරුෂයන් අධාර්මික වූ කල බ්‍රාහ්මණ ගෘහපති ද අධාර්මික වෙත්, බ්‍රාහ්මණ ගෘහපතින් අධාර්මික වූ කල නිගම ජනපද වාසී ද අධාර්මික වෙත්, වත්මන් පාලනය කරගෙන ආවේ මෙන්න මේ තත්වයයි. ඒ නිසා මෙරටේ බෞද්ධ සමාජය ඇතුලේ මේ වේදනාවන් ඉවසා ඉන්න කාලය බලාගෙන සිටිනවා මේ සංස්කෘතික මූලධර්ම වලට වෙන ඓතිහාසික උරුමයන් වලට වෙන ප්‍රශ්නය. ඒ නිසා අපි කියන්න ඕනේ විග්නේශ්වර මහත්මයාට, දහස් ගණන් ගෙනල්ලා ඒ ආක්‍රමණය කරන පුරාවිද්‍යා ස්මාරක විනාශ කරමින් ඉන්න විග්නේශ්වරන්ලාට කියන්න ඕනේ, දෙමළ ජනතාවට නෙවෙයි. ඒ දෙමළ ජනතාව එක රටක තුල ජීවත් වෙන්න ඕනකම තියෙන ඔවුන්ට ඉන්න ඕන, ඔවුන්ට සහජීවනයෙන් ජීවත් වෙන්න ඕන, 83ට කලින් හිටපු කාලේ වගේ ඉන්න ඕන, නැවත රතු දූණු වවන යුගයක් ඉන්න ඕන, දුම්කල වවල දකුණේ මිනිහට දුම්කල වූ කාලයක් ඒ දෙමළ දම් මිනිහට ඕන, දෙමළ අම්මා තාත්තට ඒක ඕන, දෙමළ දරුවන්ට ඕනේ, මේගොල්ලන්ට ඒක ඕනේ නැහැ. හැබැයි මේගොල්ලන්ට කියන්නේ මම මේ දෙමළ ජනතාවට නෙවෙයි, කන්නියා බොදු උරුමය තුල කෝවිල් හදන. ඒ විතරක් නෙමෙයි අද ගුරුකන්ද විහාරය ආක්‍රමණය කරන, ඒ විතරක් නෙවෙයි උතුරේ නැගෙනහිර බෞද්ධ උරුමයන් විනාශ කරමින් ඉන්න ඕන මන්තවාදයකට කියන්න තියෙන වැදගත්ම කාරණාව, කන්නියා වලට දහස් ගහනක් එනවනම් ඒ විදිහට විග්නේශ්වර මහත්තයා මෙරටේ බෞද්ධ ජනතාවටත් ලක්ෂ ගාණක් කන්‍යාවල්ට එන්න පුළුවන් කියන එක මතක තියාගන්න කියලා විග්‍රහේශර මාත්‍රේ මේ පාර්ලිමේන්තුවේ කියන ගමන් මේ අන්තවාදයන් වලට ගොදුරු කරන්න මේ රට දෙන්න එපා කියන ඉල්ලීම මේ ආණ්ඩුවෙන් කරමින් මේ ආණ්ඩුව ඉන්නකම් කවදාවත් මේ සැබෑ තත්වය මේ රටේ ජාතික සමගිය සැබෑ ප්‍රජාතන්ත්‍රවාදය නිර්මාණය කරන්න බෑ කියන එකත් මතක් කරමින් ඒ සදා සුදුසු කාලය ඉතාමත් කඩිනමින් මේ රටේ එළඹෙන බවත් කියමින් එන්නේ කාලය විවර කරන මේ රටේ ජනතාව සංවිධානය කෙරෙන්න කියලා තිල්ලමින් සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවට එක රටක් නිර්මාණය කරන්න කැප වෙන කියලා ඉල්ලමින් මම මේ මොහොතේ නැවතින ඔබතුමාට බොහොමත් ස්තුතියි.
ස්තුතියි. அடுத்ததாக கௌரவ அங்கேஜன் ராமநாதன் அவர்கள் உங்களுக்கு 6 நிமிடங்கள்.
நன்றி. கௌரவ சபையில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் முத உறுப்பினர் அவர்களே, இந்த சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தை கொண்டு வந்து மற்றொரு கண்கட்டு வித்தையை நாடாளுமன்றத்தில் அரங்கேற்ற முற்படுகின்றது. அரசாங்கத்துக்கு சவால்கள் வந்த போதெல்லாம், தோல் கொடுத்த போது, நினைவுக்கு வராத புதிய அரசியலமைப்பின் தேவை, தேர்தல் காலங்களில் மாத்திரம் நினைவுக்கு வருகின்ற இந்த நோய்க்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் சிறந்த மருந்தளிப்பார்கள். நல்லாட்சி என மாய வார்த்தையை கூறி அப்பாவி தமிழ் மக்களை ஏமாற்றியவர்கள் தேர்தல் காலம் நெருங்கும் போது புதிய தலைப்புகளை தேடுவது நகைப்பாக உள்ளது. அத்துடன் புதிய அரசியலமைப்பை திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கான உண்மையான தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்திருந்தால் 19வது திருத்தத்தை 100 நாட்களில் நிறைவேற்றிய போன்று புதிய அரசியல் திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்கலாம். அப்போது ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றாகத்தான் ஆட்சியில் இருந்தன. மக்களுக்கு நிறைவேற்றுவோம் என வாக்குறுதியாய் கொடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அவர்கள் வக்காலத்து வாங்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இதை கொண்டு வருவதற்கு நேர்மையான நோக்கம் இருக்கவில்லை. முதலில் முழுமையான திருத்தங்களை கொண்டு வருவோம் என சொல்லியவர் அதை செய்ய முடியாவிட்டாலும் சிறுபான்மையினருக்கு தேவையான அடிப்படை திருத்தங்களை ஏனும் கொண்டு வந்திருக்கலாமே. அன்று இவற்றை கொண்டு வந்திருந்தால் நாம் கட்சி பேதமின்றி இருகரம் தூக்கி ஆதரவளித்திருப்போம். அரசாங்கத்துக்கு நெருக்கடி வந்த காலங்களில் கை கொடுக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவ்வேளைகளில் அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ள அழுத்தங்களை கொடுத்திருந்தால் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தையெல்லாம் நழுவ விட்டுவிட்டு முல்லைத்தீவு நீராவியடி பிள்ளையாராலயம், திருகோணமலை கன்னியா பிள்ளையாராலயம், கல்முனை பிரதேச செயலக தரமுயர்வு உள்ளிட்ட பல விடயங்களில் தமிழர்களின் உரிமை பறிக்கப்படும் போது மௌனம் காத்து என்றும் அரசாங்கத்தின் துதியை மட்டுமே பாடிக்கொண்டிருக்கின்றனர் என்பதை தமிழ் மக்கள் நன்று அறிவார்கள். தமிழர்களின் அரசியல் தீர்வுக்கு சர்வதேசத்தின் ஆதரவு தேவை என கூறும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சர்வதேசத்தின் தேவைகளை நிறைவேற்றும் அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்கிய போதும் சர்வதேசம் தமிழர்களின் தீர்வு குறித்து இந்த அரசுக்கு எந்த ஒரு அழுத்தங்களையும் கொடுக்கவில்லை. மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பூலோக அரசியல் ஞானம் நன்கு தெளிவாகிறது. கௌரவ சபைக்கு தெளிவு தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த சுதந்திர நாட்டு மக்களை அடிமைகளாக்கி எங்களின் இறையாண்மையை விற்கும் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குபவர்கள் இன்று கொண்டு வரும் அரசியல் அமைப்பு மீதான விவாதம் இந்த அரசாங்கத்தினதும் கூட்டமைப்பினதும் இயலாண்மையே. வரவு செலவு திட்டம் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கண்ணை மூடிக்கொண்டு வாக்களித்தவர்களுக்கு எஞ்சியது கம்பெரளிய மட்டுமே. தமிழ் மக்கள் தமது அபிலாஷைகளை நேர்மையாகவும் இதய சுத்தியுடனும் செய்வார்கள் என நம்பி அனுப்பியவர்கள் அரசின் செல்லப்பிள்ளைகளாக சொகுசு வாழ்க்கைக்காக தம்மையும் மக்களின் அபிலாஷைகளையும் இந்த அரசிடம் அடகு வைத்து விட்டனர் என்று வேதனையில் வாழ்கின்றனர். சிறு வீதி திருத்தத்தையா நம்பி தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தார்கள் என கேட்க விரும்புகின்றேன். இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உண்மையான நோக்கம் இருந்திருந்தால் அக்டோபர் 26 தேதிக்கு பின் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் பேரில் ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு வழங்கியதனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவை இழந்தனர். ஆனால் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடுநிலைமை வகித்திருந்தால் இந்த அரசியல் அமைப்பு மாற்றத்திற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பெற வாய்ப்பிருந்தது. அந்த நேரம் 3/2 பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியமையினால் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான கனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் அமைப்பு சீர்திருத்த தேர்தல் வாக்குறுதியும் கலைந்தது. அரசியல் திருத்தம் குறித்து கதைக்கும் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் அண்மை காலமாக இது சாத்தியமில்லை என்பதை தாமே கூறிவிட்டு தற்போது அது குறித்து வீரவசனம் பேசுகின்றனர். அரசியல்
திருத்தத்தை
தயவு செய்து என்ற தாங்கள் திருத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போனமையினால் தமது ராஜினாமா கடிதத்தை இறுதி பகுதியை எழுதி கொண்டிருக்கிறேன் என கூறியவரும் இன்னும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றார். வடக்கின் பிரதிநிதியாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் நலிவுற்ற மக்களின் நலன் கருதி பிரயோக அரசியலை நான் முதன்மைப்படுத்தியிருந்தேன். ஆனால் நான் ஒருபோதும் அரசியல் சீர்திருத்தத்தை இடையூறாக இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. இன்று வரையிலும் காலங்கள் கடத்தாமல் தமிழர்கள் நலம் சார்ந்து வேண்டிய விடயங்களில் குறித்து ஒன்றிணைந்து பலத்தை பிரயோகிக்க தயாராக இருக்கின்றேன். அதற்கான அறைகூலையும் பல தடவைகள் நான் விடுத்திருக்கின்றேன். ஆனால் தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கலுக்கு தமது அழுத்தங்களை பயன்படுத்துபவர்கள் ஏன் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க என்பதுதான் அனைவரும் கேட்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. எமது அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை சாணக்கியமான முறையில் நாம் தோற்றுவித்து கொள்ள வேண்டும். ஆனால் அத்தனை சந்தர்ப்பங்களும் நழுவ விட்டுவிட்டு இன்று இந்த சபையில் நீலக்கண்ணீர் வடிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் மக்களை ஏமாற்றவும் முன்வைத்து ஒத்திவைப்பு விவாதம் இது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிகப்பெரிய அரசியல் நாடகம் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. நன்றி.
கௌரவ அண்ணாமலை நடேசு சிவசக்தி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு 6 நிமிடங்கள்.
நன்றி தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே. இன்றைய தினம் இந்த விவாதத்திலே பேசுவதற்கு நேரம் கிடைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்லாட்சியை கொண்டு வந்தவர்களாலே இந்த சபையிலே புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பான ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது மிகவும் ஒரு வேதனையான விடயம். 100 நாள் வேலை திட்டத்திலேயே இனப்பிரச்சினைக்கான தீர்வு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. அதற்கான முதற்கட்டமாக புதிய ஜனாதிபதி பதவியேற்ற உடனேயே தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கௌரவ ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக நியமித்தார். நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிப்பேன் என்று கூறி ஆட்சி கட்டிலே ஏறி உடன் அவசரமாக பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் 19வது அரசியல் ஜாப்பு திருத்தத்தின் ஊடாக குறைக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரத்தை குறைத்து தன்னை ஒரு கனவானாக காட்டிக்கொண்டார். நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொது தேர்தலை சந்திப்பதற்கான தைரியம் கிடைத்தது. பொது தேர்தல் முடிவடைந்தவுடன் அமையப்போகும் தேசிய அரசாங்கத்தின் ஊடாக நல்லாட்சி ஏற்படும் என்றும் அது எமது இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை கொண்டு வரும் என்றும் கூறிய நாமும் எமது மக்களிடம் ஆணையை கோரியிருந்தோம். எமது மக்களும் அதற்கு ஆணை வழங்கியிருந்தனர். ஆனால் 4 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்னமும் நமது தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை. ஆனால் அரசாங்கம் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளும் தங்களது தேவைகளை நிறைவேற்றி கொண்டு விட்டன. விளிம்பு நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய இனத்தின் சுதந்திரமான வாழ்க்கைக்கு இந்த அரசாங்கத்திலும் வழி ஏற்படுத்தப்படவில்லை. மாறாக அனைத்து இன மக்களும் அரசியல் அமைப்பின் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச உரிமைகளும் கூட தமிழ் மக்கள் விடயத்தில் மீறப்பட்டுள்ளன. அரசியல் அமைப்பில் 3 அத்தியாயமான அடிப்படை உரிமைகள் குறித்த விதியின் 10 பிரிவின் பிரஜைகள் அனைவரும் மத சுதந்திரம், சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் என்பனவற்றுக்கு உரித்துடையாதல் வேண்டும் என்கிறது. 12(2) இனம், மதம், மொழி, சாதி, பால், அரசியல் கொள்கை அல்லது பிறப்பிடம் காரணமாக அல்லது அத்தகைய காரணங்களுக்கு எந்த ஒன்று காரணமாகவும் எந்த பிரஜையும் ஓரங்கட்டப்படுதல் ஆகாது என்கிறது. 14 பிரிவின் ஊனா மற்றும் ஊவன்ன ஆகிய உபப்பிரிவுகள் தனியாகவோ அல்லது ஏனியோருடனோ சேர்ந்தோ தனது மதத்தையோ அல்லது நம்பிக்கையோ வழிபாட்டிலும் அனுசரிப்பிலும் சாதனையிலும் போதனையிலும் வெளிக்காட்டுவதற்கான சுதந்திரத்தை வழங்குகிறது. ஆனால் எமது தாயக பிரதேசத்தில் எமது வழிபாட்டிடங்கள் திட்டமிடப்பட்ட வகையிலே எமது மத சுதந்திரத்தை கேள்விக்குட்படுத்தும் விதத்தில் எமது கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அளிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படும் பௌத்த அடையாள திணிப்பு எத்தகைய அரசியல் அமைப்பின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அரசாங்கம் இந்த சபைக்கு விளக்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்த ஆட்சி அமைத்த போது உங்களை நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறினார்கள். உங்களது நல்லாட்சியில் தமிழ் தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் கூறினீர்கள். அது மட்டுமன்றி யுத்தத்துக்கு பின்னர் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்றும் எமது மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் எந்த பிரச்சினைக்கும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. பாராளுமன்றத்தில் ஆயுள் காலம் 4 முடிந்துவிட்ட நிலையில் இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தவர்களாலே நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று ஓலமிடுவது வேதனை அளிக்கிறது. அரசியல் சாசன சபையின் வழிகாட்டுதல் குழுவின் 88 மேற்பட்ட முறை கூடியிருக்கிறது. இடைக்கால அறிக்கையொன்றும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஏற்ற வகையில் அதனை முழுமைப்படுத்தி சமர்ப்பிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்பதை அவர்களின் நடவடிக்கை காட்டுகின்றது. அண்மையிலே யாழ்ப்பாணம் வந்திருந்த பிரதமர் அவர்கள் தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு மேலும் 2 அவகாசம் கேட்டுள்ளார். இது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவளித்து அதனை பாதுகாத்து மட்டுமன்றி அக்டோபர் 26 அரசியல் சதி புரட்சியின் மூலம் இந்த அரசை கவிழ்க்க ஜனாதிபதி முயற்சித்த போது உயர்நீதிமன்றம் சென்று இந்த அரசாங்கத்தை பாதுகாத்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்று ஒத்திவைப்பு பிரேரணியை கொண்டு வந்தமையானது நகைப்புக்கிடமானது. எமது கட்சியான ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ் புத்திஜீவிகள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சட்டத்திறனிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஜனநாயகவாதிகள் அனைவரும் இந்த அரசு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதில் இருந்து விலகி செல்கிறது, மீண்டும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட போகிறார்கள் என்று சொன்னபோதும் கூட நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுடன் அரசாங்கத்தின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைத்தீர்கள். தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு எட்ட முடியாதது மட்டுமல்லாமல் சாதாரண ஒரு பிரதேச செயலகத்தை கூட தரமுயர்த்த முடியவில்லை. காணிகளை விடுவிப்பதாக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் கைதிகள் தமக்கு நியாயம் கோரி விடுவிக்க கோரியும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் தமது அன்புக்கு நியவர்களுக்கு என்ன நடந்தது என்பது அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். இப்பொழுது தமது வழிபாட்டிடங்களை காப்பதற்காகவும் தமது மண் பறிபோகாமல் இருப்பதை தொடர்ந்து போராடி வருகின்றனர். இன்னும் சொல்ல போனால் தமிழர்களை இந்த அரசாங்கம் புதிய புதிய போராட்டங்களுக்கு வலிந்து தள்ளுகிறது. ஆகவே தேசிய இனப்பிரச்சினைக்கான ஆயுத போராட்டம் முடிந்து போனாலும் கூட தமிழ் மக்கள் தமது மண்ணை, நிலத்தை, கலையை, கலாச்சாரத்தை, வழிபாட்டு உரிமையை, தமது வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காகவும் தமது நியாயங்களை நிலைநாட்டுவதற்காகவும் ஜனநாயக வழியில் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கலாம் என்பது உண்மையாகும். அடுத்த சில மாதங்கள் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல் எந்த முகத்தோடு நீங்கள் எம்மத்தியில் வாக்கு கேட்டு வரப்போகிறீர்கள்? ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்த ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்கியது மாத்திரமல்லாமல் எதிர்கட்சியாகவும் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் ஒரு இணக்கப்பாட்டுடன் செயற்பட்டு வந்தது. 3-2 பெரும்பான்மை கிடைக்கும், புதிய அரசியல் சாசனம் பெறும் என்ற எதிர்பார்ப்புடன் இவை நடைபெற்றது. ஆனால் எந்த சிங்கள அரசியல் கட்சியையும் நம்ப முடியாது என்பதையும் எந்த சிங்கள அரசியல் தலைவர்களையும் நம்ப முடியாது என்பதையும் கடந்த 4 வருட அரசாங்கம் செயற்படுத்தி நிரூபித்து விட்டன. ஆகவே சர்வதேச சமூகத்தின் தலையீடு இல்லாமல் இலங்கை அரசாங்கம் தானாக முன்வந்து தேசிய இனப்பிரச்சினை தீர்க்க மாட்டாது என்பதுடன் 3 தரப்பின் தலையீடின்றி விளிம்பில் நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய இனத்தின் விடிவு கிட்டாது என்பதை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.
அடுத்ததாக கௌரவ ஞானமுத்து சிறுநேசன் அவர்கள், உங்களுக்கு 11 நிமிடங்கள்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, டைம் நேரம் ஒதுக்கியமைக்காக நன்றி. இந்த இடத்தில் இன்றைய ஒத்திவைப்பு பிரிவினை எமது கட்சியின் தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களால் கொண்டுவரப்பட்டது. இந்த பிரேரணை தொடர்பாக பல்வேறுபட்ட அபிப்பிராயங்கள், பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சில கருத்துக்கள் அறிவுபூர்வமான கருத்துக்களாக அமைந்திருந்தன. அதேவேளை பல கருத்துக்கள் அடிப்படைவாத கருத்துக்களாக அமைந்திருந்தன. இன்னும் சில கருத்துக்கள் அடிவருடல் தன்மை கொண்ட கருத்துக்களாக அமைந்திருந்தன. ஆகவே மொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த அரசியல் யாப்பு சம்பந்தமாக கடந்த காலத்தில் நாங்கள் போதிய அளவு ஒத்துழைப்பினை இந்த ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியாக இருக்கலாம், இந்த கட்சிகளுக்கு போதிய அளவு ஒத்துழைப்புகளை தமிழரசு கட்சியாக இருந்து, தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்து, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து எங்களால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். சர்வதேசத்தின் பார்வையில் தமிழரசு கட்சியோ அல்லது தமிழர் விடுதலை கூட்டணியோ, தமிழ் தேசிய கூட்டமைப்போ விடாக்கண்டர்களாக அல்லது குடாக்கண்டர்களாக இருக்காமல் இயன்ற வரைக்கும் அந்த ஒத்துழைப்புகளை வழங்கி இருக்கின்றது. இந்த ஒத்துழைப்புகளுக்கு நீங்கள் தந்த பரிகாரம் என்ன, பதில் என்ன, அல்லது பிரதி உபகாரம் என்ன என்பதை பற்றித்தான் நாங்கள் இன்று உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்களுக்கு சிலர் ஆலோசனைகள் கூறுகின்றார்கள், உத்திகள் கூறுகின்றார்கள். ஆனால் கடந்த காலத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு அரசியல் யாப்பு என்பது நிச்சயமாக சகல மக்களுக்கும் பொதுவான அரசியல் யாப்பாக இருக்க வேண்டும், சகல மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அரசியல் யாப்பாக இருக்க வேண்டும், சகல மக்களுக்கும் சமத்துவம் அளிக்கின்ற ஒரு அரசியல் யாப்பாக இருக்க வேண்டும். தலைவர்கள் தாங்கள் நினைத்தவாறு தங்களுடைய பாதையில் செல்லாமல் அரசியல் யாப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படை சாசனத்திற்கு அமைவாக செல்லக்கூடிய ஒரு அரசியல் யாப்பாக வழிநடத்தல் கோட்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் எமது அரசியல் யாப்பின் யாப்பு முறை வளர்ச்சியினை பார்க்கின்ற போது பிரித்தானியர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் கோல்புருக் அரசியல் திட்டம் 1833 கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் குருமெக்கலம் சீர்திருத்தம், தற்காலிக மெனிங் சீர்திருத்தம், மெனிங் சீர்திருத்தம், அதே போன்று டொனமூர் அரசியல் திட்டம், சோல்பெரி அரசியல் திட்டம் என்று பல்வேறுபட்ட அரசியல் யாப்புகள் கொண்டுவரப்பட்டன. இந்த அரசியல் யாப்புகள் முடியாட்சி முறையிலிருந்து குடியாட்சி முறையினை கொண்டு வரக்கூடிய விதத்தில் படிப்படியாக இந்த சர்வாதிகார தன்மை அல்லது முடியாட்சி தன்மையை ஒழித்து அதற்கு பதிலாக ஒரு மக்களாட்சியை கொண்டு வரக்கூடிய விதத்தில் இந்த அரசியல் யாப்பு வளர்ச்சியடைந்து வந்தது. சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் எமது நாட்டவர்கள் அல்லது ஆளும் வர்க்கத்தினர் தயாரித்த அரசியல் யாப்புகள் ஒரு வகையில் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு சாதகமாகவும் அடிப்படைவாதத்திற்கு துணை போகக்கூடிய விதத்திலும் அமைந்திருந்தது. அதனை யாரும் மறுத்துவிட முடியாது. சுதந்திரம் அடைந்த பின்னரே ஆட்சியாளர்கள், ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஐக்கிய தேசிய கட்சியினர் பிரஜா உரிமை சட்டம், வாக்குரிமை சட்டம் என்பவற்றை கொண்டு வந்து இந்திய வம்சாவளியினரின் குடியுரிமை பறிக்கப்பட்டது, அவர்கள் நாடற்ற பிரஜைகளாக்கப்பட்டார்கள். அதற்கடுத்ததாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி செய்கின்ற போது அந்த காலத்தில் நன்றாக தெரியும், 1956 தனிச்சிங்கள அரசகர்ம மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் ஒரு இனத்திற்கு சாதகமான ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கடுத்ததாக நாங்கள் எமது தமிழரசு கட்சி முயற்சி செய்து எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி பண்டா செல்வா ஒப்பந்தம் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த தேசிய இனப்பிரச்சனையை முடித்துக் கொள்வதற்கும் சிங்கள மக்களோடு இணைந்து பயணிப்பதற்கும் ஏற்ற விதத்தில் இந்த தமிழரசு கட்சி 1957 பண்டா செல்வா ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த மை காய்வதற்கு முன்பே அந்த ஒப்பந்தம் பண்டார் நாயக்க அவர்களால் கிழித்தறியப்பட்டது. 1958 பாரிய இனக்கலவரம் ஒன்று இந்த தென்பகுதியில் வாழுகின்ற தமிழின மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. ஆகவே நாங்கள் இணைந்து பயணித்து ஒரு இணக்கமான தீர்வினை காண வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அரசாங்கத்தோடு பயணித்த போதெல்லாம் அவர்கள் நடந்து கொண்ட போக்குகளை பார்க்கின்ற போது நாங்கள் கொடுக்கின்ற நேசக்கரங்களை அவர்கள் தட்டிவிட்டு அடிப்படைவாதத்திற்கும் பேரணவாதத்திற்கும் ஏற்ற விதத்தில் அரசியல் யாப்புகளை சமைத்து செல்லுகின்ற ஒரு போக்கு காணப்பட்டது. இந்த நாடு பல்லின மக்களுக்கு சொந்தமான ஒரு நாடு என்பதை விடுத்து பேரணவாத அடிப்படையில் பெருந்தேசிய அடிப்படையில் இந்த நாட்டையும் அரசியல் யாப்பையும் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் இந்த அரசியல் யாப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. 1972 ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கா அவர்கள் அரசியல் யாப்பை அமைத்த போது ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையாக 6 கோரிக்கை தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியினால் அப்போது கொடுக்கப்பட்டது. அந்த 6 கோரிக்கைகளும் தூக்கி வீசப்பட்டதன் பின்னர் அங்கு கொண்டுவரப்பட்ட முதலாங்குடியரசு அரசியல் யாப்பு ஜனநாயக சோசியலிச அரசியல் திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அரசியல் திட்டத்தில் சிங்களம் அரசகர்ம மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது, பௌத்தம் அரச மதமாக கொண்டுவரப்பட்டது. ஆகவே இந்த அரசியல் யாப்பானது முழுக்க முழுக்க ஒரு அடிப்படைவாதத்தை பெருந்தேசியவாதத்தை அடிப்படையாக கொண்டுவரப்பட்டது. அதற்கடுத்ததாக 1978 கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பை எடுத்து பார்த்தாலும் கூட அதில் பௌத்தம் அரச மதமாக்கப்பட்டிருந்தது, சிங்களம் அரச மொழியாக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த அரசியல் யாப்புகள் என்பது ஒரு பொதுவான தன்மையை கொண்ட அரசியல் யாப்பாக இருக்காமல் ஒரு குறித்த இனத்திற்கு ஒரு மதத்திற்கு சிறப்பு சலுகைகளை அல்லது வரப்பிரசாதங்களை கொடுக்கின்ற ஒரு அரசியல் யாப்பாக இருந்து வந்தது. ஆகவே அகிம்சை ரீதியான முறையில் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கட்டும், இந்த கட்சி பல்வேறுபட்ட பரிமாணங்கள் மாறினாலும் கூட இந்த தேசிய இனப்பிரச்சனையை ஒரு சாதகமான முறையில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ற விதத்தில் வரலாற்று ரீதியாக அவர்கள் சாதகமான பாதையை காட்டி வந்தார்கள். ஆனால் அந்த சாதகமான பாதைகள் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அதன் பின்னர் தான் இந்த 1972 கொண்டுவரப்பட்ட சிங்கள மொழியையும் பௌத்த மதத்தையும் முதன்மைப்படுத்துகின்ற அந்த அரசியல் யாப்பு தான் இந்த நாட்டில் நாங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காது என்ற அடிப்படையில் இளைஞர்கள் அகிம்சை வழியில் அல்லது பாராளுமன்ற ஜனநாயக முறையில் நம்பிக்கை இழந்து ஆயுதங்களை தூக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலைமையை உருவாக்கி இருந்தது. அதற்கு பின்னரும் கூட சர்வகட்சி மாநாடுகள், வட்டமேசை மாநாடுகள், மங்கள முனசிங்க ஆணைக்குழு, திசவிதாரண அறிக்கை என்றெல்லாம் பல்வேறுபட்ட முயற்சியை இந்த தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பன முயற்சி செய்து ஒரு தீர்க்கமான பாதையில் ஒரு அகிம்சை ரீதியாக ஒரு அறிவுபூர்வமாக இணக்கமாக பல்லின சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய விதத்தில் அரசியல் யாப்பை திருத்திக் கொள்வதற்காக நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டிருந்தன. இவ்வாறான ஒரு புறக்கணிப்பு போக்கு இந்த நாட்டில் காணப்பட்டது. இந்த பாராளுமன்ற மேலவையிலும் கூட ஒலிக்கப்படுகின்ற அந்த சத்தங்களை, கருத்துக்களை பார்க்கின்ற போது பேரணவாத அடிப்படைவாத கருத்துக்கள் தாராளமாக ஒலிக்கப்படுகின்றன. இங்கு அறிவுபூர்வமான, ஆரோக்கியமான, விஞ்ஞான பூர்வமான கருத்துக்கள் என்பது மிகவும் நலிவாக காணப்படுகின்றன. ஒரு சில முற்போக்கு தன்மையுள்ள அரசியல்வாதிகள் மாத்திரம் அப்படியான கருத்துக்களை சொல்லுகின்றார்களே ஒழிய மற்றவர்களை கருத்துக்களை பார்க்கின்ற போது ஒரு மேலாதிக்க கருத்தாக அல்லது மற்றவர்களை தங்களுடைய ஆளுமைக்கு கீழ் அடிபணிய வைக்கின்ற கருத்துக்களாகத்தான் இந்த கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. இதைவிட சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட இங்கு பேசுகின்ற போது இவர்கள் யாருடைய தலைமையின் கீழ் பேசுகின்றார்கள், அவர்களுடைய தலைவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வை தந்தார்கள், இனி வரும் காலத்தில் அவர்கள்
உங்களுக்கு 3 நிமிடங்கள் இருக்கின்றது.
நான் நினைக்கின்றேன் சித்தார்த்தன் அவர்கள் தன்னுடைய நேரத்தையும் எனக்கு அளித்து சென்றிருந்தார், அதனோடு எனது நேரத்தையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே நன்றாக சிந்தித்து பார்க்கின்ற போது இன்றும் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எமது கட்சியில் இருந்து உதிர்ந்து சென்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருடைய தலைமையின் கீழ் இருந்து கொண்டு பேசுகின்றார்கள் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்கள் என்ன தீர்வை தரப்போகின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அங்கிருந்து கொண்டு எங்களுக்கு புத்திமதிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தலைமைகள் இப்போது இருக்கின்ற தலைமைகள் என்ன தீர்வை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு சிந்திப்பதற்கு இப்போது நேரம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே கடந்த கால படிப்பினைகள் என்பது எங்களுக்கு நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் வழிகாட்டக்கூடிய தக்க படிப்பினைகளாக இருக்கின்றன. அதனை விடுத்து நாங்கள் நினைக்க கூடாது, நாங்கள் இந்த அரசு இந்த இப்போது ஆளுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இந்த தீர்வு விடயத்தில் ஒரு மந்தமான போக்கினை காட்டுகின்றது என்றால் எதிர்கட்சியினர் அதற்கு ஒரு முற்போக்கான ஒரு வழிமுறையை காட்டக்கூடிய விதத்தில் இருக்கின்றார்களா என்பதை பற்றி சிந்தித்தாக வேண்டும். அதனை விடுத்து அவர்கள் அங்கிருந்து கொண்டு சுத்தக்கார கொத்தமல்லிகள் என்று சொல்வார்கள், அவ்வாறான நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு புத்தி போட்டுகின்றார்கள், அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள், ஆனால் அவர்களுடைய தலைமைத்துவம் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் எப்படி செயல்படுகின்றது என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்க தவறிவிடுகின்றார்கள். ஒரு அரசியல் யாப்பு என்பது சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், சட்டப்படி என்று எவரும் கைது செய்யப்படக்கூடாது, சட்டப்படி என்று எவரும் தண்டிக்கப்படக்கூடாது என்கின்ற நல்ல தன்மைகளை நல்ல விழுமியங்களை கொண்டதாக இருந்தாலும் கூட நடைமுறையில் பார்க்கின்ற போது இந்த அவசரகால சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற சட்டங்களினூடாக இந்த அடிப்படை உரிமைகள் மட்டுப்படுத்தப்படுவதையும் அல்லது மீறப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை உயிர் வாழ்வதற்கான உரிமை என்பது எமது அரசியல் யாப்புகளில் வரையறுக்கப்படாமல் இருப்பது என்பது ஒரு துரதிருஷ்டவசமாக பார்க்கப்படுகின்றது. எங்களுடைய கட்சியானது பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்தாலும் தடைகளை இடையூறுகளை சந்தித்தாலும் கூட ஜனநாயக விழுமியங்களுக்கு ஏற்ப அறவழியில் ஒரு அகிம்சை ரீதியாக ஒரு அரசியல் யாப்பை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டது. இதனை அதுவும் இந்த தேசிய அரசாங்கத்தின் மூலமாக எப்போதும் கீரியும் பாம்புமாக இருக்கின்ற இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாக அமர்ந்திருந்து வரப்போகின்ற ஒரு சாதகமான நிலைமையில் இவர்கள் இருவரும் இணைந்து இரு கட்சிகளும் இணைந்து தீர்வை தருவார்கள் என்று பார்க்கின்ற போது கடைசியில் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அதிகார போட்டி காரணமாக இப்போது இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது தேசிய அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய நிலையில் இப்போது அவர்கள் வேறு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு கட்சியின் மீதும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு கட்சியும் ஆளும் கட்சியாக இருக்கின்ற போது அவர்கள் தன்னிலை மறந்து அதிகார போக்கோடும் இருமாப்பு போக்கோடும் நடந்ததுதான் வரலாறாக இருக்கின்றது. எனவே நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் போதிய அளவு காலத்தை கரைத்து விட்டீர்கள். அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தால் என்ன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தால் என்ன, இந்த கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்கின்ற போது பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சி காலத்தில் டட்லி செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டிருக்கின்றது அல்லது மீறப்பட்டிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்தில். அதேபோன்றுதான் சர்வகட்சி மாநாடு என்பது நடத்தப்பட்டு மாவட்ட அபிவிருத்தி சபை என்கின்ற ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு அதிகார முறை கொண்டு வர அதுவும் கூட பயனளிக்கவில்லை. அதன் பின்னர் இந்தியாவின் தலையீடு காரணமாக 13வது அரசியல் யாப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த யாப்பு திருத்தம் கூட ஒரு முழு நிறைவான ஒரு அதிகார பகிர்வாக அமையவில்லை. அவ்வாறு காணப்பட்ட அதிகாரங்கள், போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள் கூட கொடுக்கப்படாத ஒரு அரைகுறை தன்மையான ஒரு நிலையை இந்த ஆண்டு வருகின்ற அரசாங்கங்கள் செய்திருக்கின்றன. எனவே தற்போது நாங்கள் கேட்பதெல்லாம் விந்தையான வினோதமான விடயங்களை கேட்கவில்லை. பல நாடுகள் அதிகாரங்களை பரவலாக்கம் செய்ததன் மூலமாக அந்தந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் ஒரு சுய நிர்ணய உரிமையுடன் சுயாதிக்க தன்மையுடன் தங்களுடைய பிரதேசங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலைமையில் வாழக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோமே ஒழிய நாங்கள் அதற்கு மேலாக நாங்கள் எதையும் கேட்கவில்லை. இந்த சமஷ்டி என்றவுடன் அவர்கள் ஒரு சர்வாதிகார பார்வையில் பார்க்கின்றார்கள். சமஷ்டி என்றால் நாடு பிரிந்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டும் நன்றாக, எஸ்.டபிள்யூ.ஆர்.டி. பண்டார் நாயக்கா அவர்கள் தனிச்சிங்கள அரச கர்மவழி சட்டத்தை கொண்டு வந்த போது அப்போது சட்ட கலாந்தியாக இருந்த கொல்வினாடி சில்வா அவர்கள் சொன்னார், ஒரு மொழி என்றால் இரு நாடு, இரு மொழி என்றால் ஒரு நாடு என்று சொன்னார்கள். ஆனால் தற்போதைய போக்குகளை பார்க்கின்ற போது ஒரு மொழிக்குரிய முக்கியத்துவம், ஒரு மதத்திற்குரிய முக்கியத்துவம், ஒரு இனத்திற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டு செல்கின்றது என்றால் கொல்வினாடி சில்வா அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஓர் இனத்தை, ஒரு மொழியை, ஒரு மதத்தை நீங்கள் முதன்மைப்படுத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்காது விட்டால் அவர்கள் இயல்பாகவே வேறு வழியில் சிந்திக்கின்ற ஒரு போக்கு காணப்பட்டது. அதுதான் கடந்த கால வரலாற்றில் போராட்டமாக கூட அமைந்திருந்தது. எனவே கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தந்தாலும் கூட அந்த படிப்பினைகளை நாங்கள் கற்று அறியாத அல்லது 5 ஆண்டுகளுக்குரிய நிகழ்ச்சி திட்டத்தை உடைய ஆளுகின்ற அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றிக் கொண்டு சுகபோகங்களை அனுபவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தோடு இருக்குமாக இருந்தால் இந்த நாடும் இந்த மக்களும் ஒரு நாளும் ஒரு உருப்படியான ஒரு திசையை நோக்கி செல்ல முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கு எங்களை அடக்கக்கூடிய விதத்தில் அல்லது மரியாதையினப்படுத்தக்கூடிய விதத்திலும் சிலர் பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த அரசாங்கம் உங்களை ஏமாற்றியது என்று சொல்லுகின்ற போது அவர்கள் இருந்தபோது அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் மறந்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த ஒற்றை ஆட்சி முறை என்கின்ற பொறிமுறை ஒரு தோல்வியடைந்த ஆட்சி முறையாகத்தான் காணப்படுகின்றது. ஒற்றை ஆட்சி நமது நாட்டில் தோல்வியடைந்திருக்கின்றது. தேசிய ஐக்கியத்தை பாதுகாக்கவில்லை. நாட்டில் சகல மக்களையும் சமத்துவமாக நடத்தவில்லை. எல்லா இடங்களிலும் அபிவிருத்திகளை சமத்துவமாக கொண்டு செல்லவில்லை. வெளிநாடுகள் மத்தியில் எமது கௌரவத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை. இப்படியெல்லாம் 30 ஆண்டுகால யுத்தத்தை நடத்தி இருக்கின்றது இந்த ஒற்றை ஆட்சி முறை. ஆகவே இந்த ஒற்றை ஆட்சி முறை மிகவும் சிறுபான்மை மக்களை ஓரங்கட்டுகின்ற ஒரு ஆட்சி முறையாக இருக்கின்றது. எனவே ஒற்றை ஆட்சி முறையை விடுத்து அதிகார பகிர்வை முறையாக செய்து தமது பிராந்தியங்களில் தமது பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் தங்களுடைய ஆளுகையை செலுத்தக்கூடிய விதத்திலும் கொண்டு வரக்கூடிய அரசியல் யாப்பு ஒன்றுதான் இங்கு நிச்சயமாக வெற்றி அளிக்கும். இதனை மற்றவர்கள் பூச்சாண்டி காட்டுவது போன்று இது ஏதோ நாடு பிரிய போகின்றது 9 துண்டங்களாக பிரிய போகின்றது என்றெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பல வார்த்தை ஜாலங்களை காட்டியிருந்தார். ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம் நாங்கள் சமத்துவமாக வாழ வேண்டும், சம உரிமையுடன் வாழ வேண்டும், சம வாய்ப்புகளை பெற வேண்டும், சகோதரத்துவமாக வாழ வேண்டும். அதற்கு அதிகார பகிர்வு, அரசியல் அதிகார பகிர்வு என்பது அதுவும் அரைகுறையான அதிகார பகிர்வு இல்லாமல் நிறைவான அதிகார பகிர்வு அவசியம். எமது பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற போது வளங்கள் தாராளமாக காணப்படுகின்றன. எமது மக்கள் அந்த வளங்களை அடிப்படையாக கொண்டு தொழிற்சாலைகளை அமைப்பதற்கும் விவசாய பண்ணைகளை அமைப்பதற்கும் அவர்கள் விரும்புகின்றார்கள். எங்களுக்கு நிதி தருவதற்கு கூட பிற நாடுகள் தயாராக இருக்கின்றது. ஆனால் அவற்றை தீர்மானிக்கின்ற பொறிமுறை என்பது ஒற்றை ஆட்சி என்கின்ற ஒரு சிக்கலான தன்மைக்குள் காணப்படுகின்றது. எனவே எமது மக்கள் தொழிற்சாலைகளை விரும்புகின்றார்கள், பண்ணைகளை விரும்புகின்றார்கள், பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய விரும்புகின்றார்கள். மக்கள் பிரதிநிதிகளாகிய நாங்களும் விரும்புகின்றோம். அதற்குரிய நிதியை தருவதற்கு பிற நாடுகள் காத்திருக்கின்றன. ஆனால் அதனை முடிவெடுக்கின்ற பொறுப்பு கொழும்பில் இருக்கின்ற ஒற்றை ஆட்சி என்கின்ற அந்த ஒரு வலைப்பின்னலுக்குள் காணப்படுகின்றன. ஒரு சிறிய வேலைகளை முடிப்பதற்கு கூட நாங்கள் ஒரு சாதாரண ஒரு சிற்றூழியர்களை நியமிப்பதற்கு கூட நாங்கள் மத்திய அரசை சுற்றி வருகின்ற செக்கு மாடுகளாக நாங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒற்றை ஆட்சி முறையானது இங்கு இருக்கின்ற மேலாதிக்க பெருந்தேசிய மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி முறையாக இருக்கின்றதே ஒழிய இந்த ஒற்றை ஆட்சி முறை சிறுபான்மை மக்களுக்கு உரிய சமத்துவத்தை, சம உரிமையை, சம வாய்ப்பை மறுக்கின்றது. எமது பிரதேசத்தில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. தொழில் வாய்ப்பற்ற இளைஞர்கள் அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேறு மாவட்டங்களிலிருந்து தொழிற்படைகளை கொண்டு இறக்கி எமது இளைஞர்கள் யுவதிகள் தொழில் இல்லாமல் வீதியில் அலையக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையை இந்த ஒற்றை ஆட்சி முறையும் ஒற்றை ஆட்சி சிந்தனையும் மேலாதிக்க சிந்தனையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்றால் சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை தேசிய மக்கள் எந்த விதத்திலும் இந்த ஒற்றை ஆட்சி முறையில் நன்மை அடையவில்லை. அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த கால யுத்தம் கூட இந்த ஒற்றை ஆட்சி முறை என்கின்ற மத்தியில் குவிக்கப்பட்ட அதிகாரம் தமிழ் மக்களை எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி இருக்கின்றது, அவர்களை புறக்கணித்திருக்கின்றது, அவர்களுடைய பிரதேசத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் நிச்சயமாக சொல்லக்கூடியது என்னவென்றால் மத்தியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அதிகாரமானது சர்வாதிகார போக்குடைய சில தலைவர்களுக்கு அது சில வேளைகளில் இனிப்பாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள், மலையகத்தில் வாழுகின்ற மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு இந்த ஒற்றை ஆட்சியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் என்பது நிச்சயமாக கசப்பாக அமைந்திருக்கின்றது என்பது வரலாறாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல்
நன்றி.
இன்னும் ஒரு நிமிடம், இன்னும் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். தற்போது பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் வெளிவாரி பட்டதாரிகள், உள்வாரி பட்டதாரிகள் என்று பிரிவினைகள் காட்டப்படுகின்றன. இந்த உள்வாரி பட்டதாரிகள், வெளிவாரி பட்டதாரிகள் என்ற பிரிவினைகள் கடந்த காலத்தில் செய்யப்படவில்லை. உள்வாரி வெளிவாரி எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாகத்தான் தொழில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போது 2 தடவைகள் வழங்கப்பட்ட இந்த தொழில் வாய்ப்பிலும் கூட உள்வாரி பட்டதாரிகளை எடுத்துக்கொண்டு வெளிவாரி பட்டதாரிகளை புற புறக்கணிக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இந்த வெளிவாரி பட்டதாரிகள் இது சம்பந்தமாக மிகவும் மனவிரக்திகளுக்கு உள்ளாகிய ஒரு நிலைமையில் காணப்படுகின்றார்கள். எனவே வெளிவாரி பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை விரைவாக வழங்க வேண்டும், சமகாலத்தில் வழங்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் இவர்களும் ஒன்றாக சேர்ந்துதான் தொழில் வாய்ப்புகளுக்காக பல நாட்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். இப்போது உள்வாரி வெளிவாரி என்று அவர்களையும் பாரபட்சப்படுத்துகின்ற போது அவர்கள் வெதும்பி போயிருக்கின்றார்கள். எனவே இப்படியான தவறுகளை யார் விட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே இந்த தவறுகளை விட்டவர்கள் திருத்திக் கொண்டு வெளிவாரி பட்டதாரிகளுக்கும் உரிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதேபோன்று உடல் ஊனமிட்ட அதாவது வலது குறைந்தவர்கள் கூட பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கவீனமாக்கப்பட்டவர்கள் கூட பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் உரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டும். அதேவேளை வெளிநாட்டில் கற்று வந்த பட்டதாரிகள் என்று சொல்லுகின்றார்கள், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கற்று வந்த பட்டதாரிகள் என்று இன்னும் ஒரு வகையில் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றார்கள். அதாவது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் அனுமதியின் பேரில் இங்கு பிற நாட்டு பல்கலைக்கழகங்களின் கிளைகள் காணப்படுகின்றன, அங்கு கற்பதற்கு அனுமதியை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை மறுப்பது என்பதும் ஒரு தவறான செயல்பாடு என்பதை கூறிக்கொண்டு, எனவே இன்றைய அரசியல் யாப்பு விடயத்தில் இந்த மேலாதிக்க சிந்தனையோடு சிந்திக்கின்றவர்கள் தங்களுடைய சிந்தனையை மாற்றி சரியான வழிக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் உள்நாட்டில் இந்த இன பிரச்சனையை தீர்க்க முடியாது
என்பதாக
எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
பாராளுமன்றம் இம்மாதம் 31 பத்து மணிக்கு மீண்டும் கூடும். பாராளுமன்ற மே மாச திசைக்கு வினிதா தக மரட்ட ஆயப்படுங்கள். நன்றி.